கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் நாம் கடந்து வரவும் அவருடைய வார்த்தைகளை இந்த தொடர் வகுப்புல தியானிக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். சோ, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 25 தலைப்புகளுக்கு மேல நாம பார்த்திருக்கிறோம் இந்த தொடர் வகுப்புல. இந்த வகுப்புகள் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், ஆனா கண்டிப்பா இது தேவனுடைய வசனங்களை ஆதாரமாக கொண்டு அவருடைய மேலான சத்தியங்களை நம்ம சிறியவர்களா இருந்தும் நாம் ஆராய்ந்து வருகிறோம் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிளாஸ் உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்நாக்கியம், அதை நீங்க உணரணும். ஏன்னா பொதுவான நம்பிக்கைகள் விசுவாசங்கள் தேவனுடைய வார்த்தையில போய் நாம் பரிசோதிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்பதை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஆழமான விஷயங்கள் கூட உங்களுக்கு பேசப்பட்டு இருக்கு. முக்கியமா போன வாரம் கூட நம்ம ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் சகோதரர் உங்கள் மத்தியில பேசியிருப்பார். அது தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். சோ, அந்த தீர்க்க தரிசனம் அது கணக்குகள் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதுல ஒரு சின்ன கஷ்டம் இருந்துட்டாலும் நீங்க அந்த கிளாஸ்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில எப்போ வருவார் என்கிற மாபெரும் ரகசியத்தை அவர் வருவதற்கு முன்னமே யூதர்களுக்கு சொல்லப்பட்டுட்ட தீர்க்க தரிசனம். ஒருவேளை யூத ஜனங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் வரவிருந்த காலத்தை அறிந்திருந்தார்களே, ஆனால் வந்தவர் தான் மேசியா, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடும். சோ, தேவனுடைய திட்டத்துல கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில சரியாக வரப்போகிற அந்த வருஷத்தை ஒரு தீர்க்க தரிசனம் அங்க எடுத்து உரைத்திருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை நாம படிக்கிறோம். சோ, அதை நாம கர்த்தர் இயேசு உண்மையிலேயே வந்த வருஷத்தை அந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தி இருந்தது என்பதை நாம புரிஞ்சதுக்கு பின்பு அது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னா, பைபிள்ல இந்த மாதிரி ஆழமான ரகசியங்களை பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்களை அவருடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், கர்த்தரேசின் முதலாம் வருகை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னா, இப்ப நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அவருடைய இரண்டாம் வருகை குறித்த என்ன விஷயம்? அவருடைய இரண்டாம் வருகையை நாம் அறிந்து கொள்ளும் விதத்துல வேதத்துல தீர்க்க தரிசனங்கள் இருக்குதா? இருந்தால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? இந்த ஆங்கிள் நீங்க வந்து சிந்திச்சிருக்கணும், நீங்க சிந்திச்சிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த மாதிரி இந்த தொடர் வகுப்பு ரொம்ப கஷ்டமான நேரத்துல நாம நடத்திட்டு இருந்தாலும் இது ரொம்ப ஆழமான ரகசியங்களை நாம தியானிக்க கிடைச்சிட்ட ஒரு வாய்ப்பு. இதை நீங்க பயன்படுத்திக்கணும். இன்னைக்கும் கூட ஒரு அருமையான தலைப்பு நாம பார்க்க போகிறோம். 24 மூப்பர்கள் என்ற தலைப்பின் கீழே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற 24 மூப்பர்கள், அவர்கள் யார், அவர்கள் பற்றின அந்த விஷயங்கள் என்ன என்பதை இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 24 மூப்பர்கள் குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 வசனம். ஆமாம், இந்த இடத்துல தான் 24 மூப்பர்கள் 24 சிங்காசனங்கள்ல வெண்வஸ்திரம் தரிச்சு தங்கள் தலைகள்ல பொன் கிரீடம் சூடி அமர்ந்திருக்கிறதாக நம்ம பார்ப்போம். தெரியல, இந்த 24 மூப்பர்கள் குறிச்சு கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்ல முடியுமா? இந்த 24 மூப்பர்கள் யார், இவர்கள் இவங்க. ஏன்னா இது பத்தி கிறிஸ்தவர்கள் மத்தியில சில கற்பனைகள் எண்ணங்கள் எல்லாம் அங்க இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த 24 மூப்பர்கள் பத்தின உண்மையை நாம தெரிஞ்சுக்கொள்ள போறோம், சத்தியம் நாம அங்க தெரிஞ்சுக்கொள்ள போறோம். சோ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 24 மூப்பர்களும் யார குறிக்கிறாங்க? அவர்களை ஒரு சிங்காசனத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கிறதாக பாக்குறோம். அப்படி உட்கார்ந்திருக்கிறதுடைய காரணம் என்ன? சோ இதுக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெளிப்படுத்தின புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புஸ்தகம் சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்லா தெரியும் இது சாதாரணமா நாம படிச்சு புரிஞ்சு கொள்ளுகிற வகையில நேரடியான பாஷையில எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, மாறாக முழுவதும் அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம். இது நாம வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 நாம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் இருந்தா நீங்க அதுல படிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல வாசிங்க. பாருங்க, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்னு நாம அங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முத வசனத்தை நல்லா படிக்கணும். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தி, இயேசு கிறிஸ்து அவருடைய தூதனுக்கு வெளிப்படுத்தி, அந்த தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லைங்களா? ஆனா இங்கிலீஷ்ல அந்த வசனம் வாசிக்கலாம், அது எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருதுன்னா, he sent and signified it to signified it by his angel to John. தமிழ் எப்படி இருக்குன்னா, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, சிக்னிஃபைட் அப்படின்னா சைன்ஸ், த்ரூ சைன்ஸ் அப்படின்னா. தமிழ்ல சொல்லணும்னா, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான். அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது சிக்னிஃபை அப்படின்னா, அப்ப இந்த புஸ்தகம் முழுவதும் அடையாள பாஷையில அடையாளங்களை பயன்படுத்தி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டு பதிவாகிறது. அதனால இந்த வசனம் இந்த புஸ்தகத்துல படிக்கிற விஷயங்களை நேரடியாக புரிந்து கொள்ள கூடாது, அவைகள் அடையாளம். அப்ப அந்த அடையாளங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் இருக்கும், அந்த விளக்கத்தை வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளும். இப்ப நாம பார்ப்போம், ஒரு சிங்காசனம், அதை சுற்றி 24 சிங்காசனங்கள், அதன் மீது 24 மூப்பர்கள் தலையில பொட் கிரீடம் சூடி உட்கார்ந்திருக்கிறாங்க என்று சொல்லும் போது, இது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கொள்ற விஷயம் இல்ல, இது அடையாளங்கள் என்பதை புரிந்து கொண்டு அங்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா இந்த அதிகாரம் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணிருக்கிறோம் திருத்துவம் பற்றின சப்ஜெக்ட்ல. பிதாவாகிய தேவன் பத்தி நாம படிக்கும் போது, அவருடைய குணலட்சணங்கள் பற்றி படிக்கும் போது, இந்த அதிகாரத்துல 6 மற்றும் 7 வசனங்களை நாம தியானிச்சோம். அந்த சிங்காசனத்துக்கு மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்துச்சு என்னும் போது, அந்த சிங்காசனம் பிதாவாகிய தேவனை குறிக்குது, அவருக்கு மத்தியிலையும் சுற்றிலும் இருக்கிற 4 ஜீவன்கள் பிதாவாகிய தேவனோடு தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குதுன்னு நம்ம தியானிச்சோம், நினைவு இருக்குங்களா? அந்த 4 ஜீவன்கள் எதை குறிக்குதுன்னு பார்த்தோம். அதாவது பொதுவா சொல்லிட்டா, தேவனுடைய 4 பிரதானமான குணலட்சணங்கள் இல்லைங்களா, அந்த சிங்கம், காலை, அப்புறம் மனுஷ முகம், கழுகு, 4 ஜீவன்கள் அடையாளம். அந்த சிங்காசனத்தை சுற்றி இருந்துச்சு, அது பிதாவாகிய தேவனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னதுன்னு பார்க்க போது அது தேவனுடைய நான்கு பிரதானமான குணலட்சணங்கள் பார்க்கணும். அப்போ இங்க நாம படிக்கிற இப்போ நாலாவது வசனத்துல அதே சிங்காசனம் தான், ஆனா அதை சுத்தி 24 மூப்பர்கள். இப்ப யார் இந்த மூப்பர்கள்? நல்லா கவனிச்சனா, அந்த சிங்காசனத்தை சுற்றி இருந்த நான்கு ஜீவன்கள் தேவனோடு தொடர்புடையதாக இருந்து அது அவருடைய நான்கு குணலட்சணங்களை குறிச்சிருக்கும் போது, இப்ப அதே சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 24 மூப்பர்கள் கூட தேவனோடு தொடர்புடைய விஷயமாகத்தான் அங்க இருக்கணும். அப்போ இந்த மூப்பர்கள் யாரை குறிக்கிறாங்க, எதை குறிக்கிறாங்க என்று நாம அங்க பார்க்க போது, தேவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான், ஆனா என்ன அப்படின்னு நம்ம ஆராயும் போது அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யுது. மூப்பர்கள், இவங்க எல்லாம் மூப்பர்கள்னா என்ன சொல்லுவோம், அதனுடைய கேரக்டர் என்ன சொல்லலாம், ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கே வேற மாதிரி சொன்னா சீனியாரிட்டி, அதுக்கே தமிழ்ல சொன்னா வயது, வயதுல முதிர்ந்தவங்க அப்படின்னா ரொம்ப காலமா இருக்கிறவங்க சொல்லலாம் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் நம்ம எல்டர்ஸ், மூப்பர்கள் என்றே நம்ம அவங்க சொல்லுவோம். சோ இப்ப இந்த 24 மூப்பர்கள் தேவனோடு தொடர்புடையவைகள் தான், தேவனோடு தொடர்புடைய, அதாவது ரொம்ப காலம் முன்னு தங்களுடைய துவக்கத்தை கொண்டிருக்கிற ஏதோ சில விஷயங்களை அங்க குறிக்குது. அப்படி என்ன விஷயம் இருக்குது நாம தேவனோடு சம்பந்தப்பட்டு ஆனா ரொம்ப காலத்துக்கு முன் இருந்தே காணப்படுகிறவைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எதை சொல்லலாம்னா, வசன வாசிங்க அப்போஸ்தலர் 3:21 வசனம், பாருங்க தேவனோடு தொடர்புடையவைகள் தான் ஆனா ரொம்ப காலம் முன்பிருந்தே இருக்குது என்று சொல்லும் போது இந்த வசனத்துல அருமையா இருக்கு பாருங்க, உலக தோற்றம் முதல் ரொம்ப காலமா தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகள், எனது அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்ல போனா தீர்க்க தரிசிகளின் மூலம் உரைக்கப்பட்டிருக்குன்னா தீர்க்க தரிசனங்கள். சோ இந்த 24 மூப்பர்கள் இப்ப ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன்னா, அது உலக தோற்றத்துக்கு முன்ன இருந்து தேவன் உரைத்த 24 தீர்க்க தரிசனங்களை இந்த மூப்பர்களை அடையாளப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் தேவனிடத்திலிருந்து வந்துச்சு, இந்த தீர்க்க தரிசனங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னிருந்தே அங்க கொடுக்கப்பட்டிருக்குது என்று நாம அங்க பாக்குறோம். சோ அப்ப இந்த 24 மூப்பர்கள் சகோதர சகோதரிகளே தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான், அது உலக தோற்றத்துக்கு முன் இருந்தே அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளாக அங்க இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிற வார்த்தைகளாகவும் இருக்கு. அப்படி இருந்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல இந்த 24 தீர்க்க தரிசனங்கள் பதிவாகி இருக்கிறத நாம் அங்க பார்க்க முடியும். சோ அப்போ அந்த மூப்பர்கள் என்ற வார்த்தை தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு ரொம்ப அருமையா அங்க பொருந்து. ஏன் இது 24 மூப்பர்கள்? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 24 பேரு அங்க இருக்கிறாங்க. சோ இந்த 24 பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகளை கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உரைத்த அந்த 24 தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த 24 மூப்பர்கள். தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், தீர்க்க தரிசிகள் மூப்பர்கள் நம்ம சொல்லவே இல்லை, மாறாக அவர்கள் மூலம் தேவன் சொல்லிட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த மூப்பர்கள் என்று நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த மூப்பர்கள் என்று சொல்லும் போது, அந்த மூப்பர்கள் பற்றி சொல்லப்பட்ட மற்ற விஷயங்களுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா அந்த வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4:4, பாருங்க அந்த 24 மூப்பர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா சிங்காசனத்தை சூலம். அப்ப இந்த 24 தீர்க்க தரிசனங்களும் எதை பற்றின சிங்கா எதை பற்றின தீர்க்க தரிசனம்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் வாக்குத்தத்தம் என்னன்னா, மனு குலத்துக்கு அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அவருடைய ராஜ்யத்துல கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பற்றினது. சோ மனுக்குலத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ரட்சிப்பு மற்றும் மனுக்குலம் ராஜ்யத்துல சுதந்திரிக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த 24 தீர்க்க தரிசனங்கள். தெளிவா சொன்னா இந்த 24 தீர்க்க தரிசனங்களும் ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் மற்றும் அதனுடைய ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த 24 தீர்க்க தரிசனங்கள். நெக்ஸ்ட் அந்த 24 மூப்பர்கள் பத்தி வாசிக்கும் போது,
24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிறகுகளை பொன்னுடை சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்து,
பாருங்க இது நிறைய பேருக்கு குழப்பம். இவங்க சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க, ஒரு கிரீடம் சூட்டியிருக்கிறாங்க. பொதுவா மனுஷர்கள் தான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பொருந்தும். சிங்காசனத்துல உட்காரது, வெண் வஸ்திரம் தரிப்பிக்கிறது, கிரீடம் வைக்கிறது எல்லாம். ஆனா இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் அப்படிங்கும் போது இந்த வார்த்தைகள் எப்படி அதுக்கு பொருந்தது, வார்த்தைகள் அதாவது தீர்க்க தரிசனங்கள் எப்படி சிங்காசனத்துல உட்காரும், தீர்க்க தரிசனங்களே எப்படி வெண் வஸ்திரம் தரிப்பிக்கும், தீர்க்க தரிசனங்களுக்கு எப்படி பொற்கிரீடம் அங்க வைக்க முடியும், அந்த கேள்வி நமக்கு அங்க வரலாம். அப்ப இதெல்லாம் அடையாளம், சிங்காசனம் எதை குறிக்கிறதுன்னா அதிகாரத்தை அங்க குறிக்குது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தை பெற்ற வார்த்தைகளா இருக்கு, அதுதான் சிங்காசனத்தின் மேல இருக்குது. நெக்ஸ்ட் வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கிறது எதுக்கு அடையாளம்னா, இந்த வார்த்தைகள் தேவன் உரைத்த வார்த்தைகளா இருக்கிறதுனால தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல இந்த வார்த்தைகள் கூட பரிசுத்தமான வார்த்தைகள், அந்த பரிசுத்த தன்மை தான் வெண் வஸ்திரம் அங்க குறிக்குது. நெக்ஸ்ட் இவைகள் சிங்காசனங்கள் மேல என்ன பண்ணிட்டு இருக்குது, உட்கார்ந்த நிலையில இருக்குது. எது கடையாளம்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள். அப்ப அந்த ராஜ்யத்துல தான் நிறைவேறும், அந்த ராஜ்யத்துல நிறைவேறுவதற்காக இவைகள் காத்து கொண்டிருக்கிற விஷயம் தான் அந்த தீர்க்க அந்த மூப்பர்கள் அந்த அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்து இருக்கிற அந்த பொசிஷன். சோ தேவனுடைய தெய்வீக அதிகாரத்துல அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்குது, ஆனால் இன்னும் நிறைவேறல, அது ராஜ்யத்துல நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு அங்க இருக்குது பாக்குறோம். அது தலைகள்ல பொற்கிரீடம் சூடி இருக்கிறது எது கிடையாதுன்னா, அவைகள் அப்படி ராஜ்யத்துல நிறைவேறும் போது அது தேவனுக்கு தெய்வீக மகிமை அங்க ஏற்படும் என்று கூட நம்ம பார்க்கிறோம். சிங்க அந்த ஒரு கிரீடம் சொல்லும் பொழுது அந்த மகிமைக்கு ஒரு அடையாளமாக அங்க இருக்கும் சகோதர சகோதரிகள். சோ இதுதான் அந்த 24 மூப்பர்கள் பத்தின ஒரு சின்ன விளக்கம். இந்த 24 மூப்பர்களும் உலக தோற்றத்துக்கு முன் தேவனிடத்திலிருந்து வெளியாயிட்ட தீர்க்க தரிசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள், ராஜ்யத்துல தான் நிறைவேறும், அதுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகள். சரி, இவைகள் எண்ணிக்கையில 24 இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த 24 தீர்க்க தரிசனங்களும் எந்த எந்த தீர்க்க தரிசனங்கள் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுவோம், ஒரு சின்ன விளக்கம் நாம சொல்லுவோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக அங்க இருக்கும். இப்ப நம்ம முத தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம், அதாவது முத மூப்பர். இது எங்க இருக்குன்னா, யூதா 14 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம்.
அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரம் ஆயிரமான தந்து
பாருங்க, முதோ மூப்பர் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பாக்குறது இவர் தான். அதாவது முதோ தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே, இது முதலாம் உலகத்திலேயே சொல்லப்பட்டாச்சு. பாருங்க, இந்த முதோ ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் தேவனுடைய தீர்க்க தரிசி மூலம் முதலாம் உலகத்திலேயே இது அறிவிக்கப்பட்டுச்சு. இத பேசின தீர்க்க தரிசி யார் என்று பார்க்கும் போது பைபிள்ல முதோ தீர்க்க தரிசி சொல்லலாம் நாமோ ஏனோக். ஏனோக் பேசிட்டார். ஆனா எதை பத்தி பேசிட்டார்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கறதுக்கு கிறிஸ்து இயேசு தம்முடைய சபையோடு மகிமையில இரண்டாம் வருகையில வருவதை குறிச்சு இந்த வசனம் சொல்லுது இல்லீங்களா. ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். பாருங்க, ஏனோக்கு முதலாம் உலகத்துல வாழ்ந்தவர், ஆதாம்ல இருந்து ஏழாவது சந்ததியவர், அங்க இருந்தவர். பாருங்க, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில அவர் மற்றும் அவருடைய சரீரமாகிய சபை உலகத்தை நியாயத்திற்க மகிமேல வருவதை பற்றி அவர் அங்க தீர்க்க தரிசனம் சொல்றார். சோ இந்த உலகத்தை கண்டிக்கிறதுக்கு கர்த்தர், அதாவது ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவிச்சது. சோ தீர்க்க தரிசி ஏனோக் சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தரேசின் இரண்டாம் வருகை, அதுல அவருடைய பரிசுத்த தூதர்களோடு கூட அவரு அங்க வருவதை பற்றி சொல்றார். நிச்சயமா ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம். சோ இப்படித்தான் இந்த பாடம் முழுக்க இருக்கும். ஜஸ்ட் அந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் எப்படி ராஜ்யத்தோட நமக்கு அங்க தொடர்புடையதாக இருக்குது, இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப ரெண்டாவது மூப்பர் அல்லது ரெண்டாவது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:10. பாருங்க, இந்த மூப்பர் அல்லது இந்த தீர்க்க தரிசனம் சமாதான கர்த்தர் வருவதை பற்றின ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. நல்லா தெரியும், இந்த சமாதான கர்த்தர் அப்படிங்கிற பேரு பட்டம் வந்து நம்மளுடைய ரட்சகர் கர்த்தர் இயேசுவுக்கு வந்து உரிய பட்டம் என்பது தெரியும். அவர் இரண்டாம் வருகையில ஆளுகை செய்ய வரும்போது அவருக்கு இந்த பட்டம் வந்து அங்க பொருந்து. சோ இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியும், இது யாக்கோபு பேசிட்டான். தன்னுடைய 12 குமாரர்களை அவரு ஆசீர்வதிக்கும் போது யூதா பத்தி சொல்லும் போது இந்த வார்த்தை வந்துட்டு அங்க சொல்றார். யூதாவினுடைய கோத்திரத்துல கர்த்தர் இயேசு வந்து அவரே வந்துட்டு சமாதான கர்த்தராகவும் அங்க இருப்பார். அதாவது தீமை, மரணம், எல்லா இன்னல்களும் நிறைஞ்ச இந்த பூமியில கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு இந்த தீமையினுடைய அரசாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை, சமாதானமான ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு ஜனங்களை நீதியில நடத்துவதை பத்தி இது சொல்லியிருக்கிற ஒரு அருமையான ஒரு வசனம். சோ இது ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது, யாக்கோபு மூலம் சொல்லப்பட்டுட்ட தீர்க்க தரிசனமாக அங்க இருக்கு. இப்போ மூணாவது மூப்பர் பத்தி வாசிக்கலாம். மூணாவது மூப்பர் அல்லது ராஜ்யம் பற்றின தீர்க்க தரிசனம் உபாகமம் 18:15-19. பாருங்க, இந்த மூப்பர் அல்லது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் தேவன் மோசே மூலமாக அங்க சொல்லியிருக்கிறார். இங்க தேவன் பயன்படுத்தின தீர்க்க தரிசி யார்னா மோசே. அவர் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் அங்க கொடுத்திருக்கிறார். சோ மோசே வார்த்தையில இது என்ன சொல்றாருன்னா, என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவேன். நல்லா தெரியும் யார் யார் பத்தி இங்க மோசே அங்க சொல்லிடுக்கிறார். முஸ்லீம்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இந்த வார்த்தையை எடுத்துட்டு இது வந்து மோசே போல ஒரு தீர்க்க தரிசி யாருன்னா முகமது நபிகளை பத்தி தான் இங்க சொல்லிருக்கிறாங்கன்னு முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இது மோசே போல, மோசே சொல்றார் என்னை போல ஒரு தீர்க்க தரிசி உங்கள் மத்தியில இருந்து எழுப்புவார் தேவன். யார் பத்தி சொல்லிட்டாருங்க? யார் வந்து மோசே போல இருக்கிறவர்? மோசேனா மோசே என்ன எப்படி இருக்கிறாரு? யார் மோசே? பாத்தீங்களா, ஜனங்களை எப்படி சொல்லலாம்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ரட்சகர் சொல்லலாம் இல்லைங்களா, மீட்பர் சொல்லலாம். அது ஒரு தன்மை மோசேக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட், மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பரா மாத்திரம் இல்ல, அவரு தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தராகவும் இருந்தார். அப்ப இந்த ரெண்டு தன்மைகள் தான் மோசேட்டு இருந்து நாம் எடுக்கணும். என்னை போல் ஒரு தீர்க்க தரிசியோ உங்கள் நடுவில் இருந்து தேவன் எழும்ப பண்ணுவார்னா, என்னை போல அவர் உங்களுக்கு மீட்பரா இருப்பா, என்னை போல அவர் ஒரு மத்தியஸ்தரா இருப்பார். ஆனா மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் மீட்பர், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையில தான் மத்தியஸ்தர். மோசே சொல்லுகிற அவரு அவரு ஒட்டுமொத்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கிறவரா, மீட்கிற மீட்பராகவும் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தராகவும் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க குறிக்குது. கர்த்தர் இயேசு இந்த ரெண்டு ஸ்தானத்தை எங்க நிறைவேற்றுவார் பார்க்கிறோம், 1000 ஆண்டு அரசாட்சியில. மோசே மூலம் சொல்லிட்ட இந்த தீர்க்க தரிசனம் ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம். அங்கதான் கர்த்தர் இயேசு இந்த ரெண்டு ஸ்தானத்துல இருந்து உலக சின்னங்களை மீட்டு வழி நடத்தி பூரணப்படுத்துவார் என்று நாம் அங்க பாக்கிறோம். இது 3வது மூப்பர். இப்ப 4வது மூப்பர் பார்க்கலாம், அல்லது 4வது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம், 2 சாமுவேல் 7 அதிகாரம் 13. இது தீர்க்க தரிசி நாதான் மூலமாக சொல்லிட்ட வார்த்தைகள். இது வாசிங்க, பாருங்க, நாதான் அங்க சொல்லும் போது அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். என்னன்னா நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சோ இங்க இந்த ஆலயம் சகோதர சகோதரிகளே என்னன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அது ஒரு கட்டடம் இல்லைங்களா, ஆலயத்தை ஆலயம் கட்டப்படுவது பற்றி இங்க சொல்லிட்டாரு. அதே போல இஸ்ரேல்ல என்ன பண்ணாங்க, ஆலயம் கூட கட்டினாங்க. ஆனா அந்த ஆலயங்கள் என்ன ஆயிடுச்சு, இடுக்கெல்லாம் பட்டு போச்சு, இன்னைக்கு இல்ல அந்த ஆலயம் பாத்தீங்களா. அப்போ தீர்க்கதரிசி நாத்தான் சொன்ன அந்த ஆலயம் இன்னும் ஒரு பெரிய விஷயம். அந்த ஆலயம் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சபை, வெரி குட், இயேசு கிறிஸ்துவனுடைய சபை. அது கட்டப்படுவது பத்தி இங்க தீர்க்க தரிசனமாக அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சபை பத்தி நம்ம வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 3:15. பாத்தீங்களா, தேவனுடைய வீடு அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிற அவருடைய சபை என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல 1 பேதுரு 2:5 வாசிக்கும் போது அந்த வீடு ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டப்படும். அந்த ஜீவனுள்ள கற்களை கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபை என்று பார்க்கிறோம். வசனம் வாசிங்க, இந்த நாதான் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட அந்த ஆலயம் குறிக்கிறது கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபை கட்டப்படுவது பத்தி. நல்லா தெரியும் நமக்கு இந்த சரீரம், அதாவது சபை தான் 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தர் இயேசுவோடு கூட இணைஞ்சு அந்த ஆளுகையில அவங்க ஈடுபடுவாங்க. சோ இப்போ நம்ம 4வது மூப்பரை நம்ம அங்க பார்த்திருக்கோம். அப்போ இது 24 பார்த்து முடிக்கணும் நாம. ஆனா நீங்க என்ன வாட்ச் பண்ணா மாத்திரம் போதுன்னா, இந்த 24 மூப்பர்களும் என்னன்னு பார்த்திருக்கிறோம், எதை பற்றின தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய ராஜ்யம் பத்தின தீர்க்க தரிசனம். அடையாளம் எல்லாம் அழகா எடுத்தோம், நீங்க மறந்துடக்கூடாது. சிங்காசனம் தேவன், அதை சுத்தி இருக்கிற 24 மூப்பர்கள் தேவன் கிட்ட இருந்து புறப்பட்டு உலக தோற்றத்துக்கு முன் இருந்து உரைக்கப்பட்டுட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த 24 மூப்பர்கள். அது 24 தீர்க்க தரிசிகளை வச்சு தேவன் என்ன பண்ணிருக்கிறார், சொல்லிருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டாச்சு. அந்த தீர்க்க தரிசி அவர் மூலம் இருந்து வெளிப்பட்டுட்ட அந்த தனித்த தனிப்பட்ட தீர்க்க தரிசனம், அது எப்படி ராஜ்யத்தோட தொடர்பு இருக்கு, இதுதான் நம்முடைய ஆராய்ச்சி. வேற ஒண்ணு இப்ப 4 பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஏனோக் சொன்னது, மோசே சொன்னது, யாக்கோபு சொன்னது, நாத்தான் சொல்லியது பார்த்தோம். இப்ப 5வது மூப்பர் அல்லது 5வது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். இது யோபு மூலம் தேவன் சொன்னாங்க. இது யோபு 19 அதிகாரம் 25-26 வசனம். பாருங்க, இது யோபு சொன்னார் இந்த ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்களே கண்டுபிடிங்க, எப்படி இது ராஜ்யத்தோடு தொடர்புடைய தீர்க்க தரிசனம் சொல்லலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். 27 வசனம் அல்ல, பாருங்க, அந்நிய கண்களால பார்க்க மாட்டேன், என் சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன். இந்த வசனம் தீர்க்க தரிசனம், ஆனா இது ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நாம் சொல்லலாம்? ஏதாவது தெரியுதா இந்த வசனத்துல? இல்ல, இந்த வசனத்துல வசனத்திலிருந்து நம்ம அதை எடுக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லலாம்னா, என்ன சொல்றாரு பாருங்க, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு அப்படின்னு என்ன சொல்றாரு, அவரு மறைச்ச பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை. அப்ப எதை பத்தி இங்க மோசம் இனோவா பேசியிருக்கிறாரு, மன்னிக்கணும், யோபு பேசியிருக்கிறார், நான் மறைச்சிட்டாலும் என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணில இருந்து பார்ப்பேன். நான் இவர் எதை எதை மைண்ட வச்சு பேசுறாரு இல்லைங்களா, அவர் மறைச்சிட்டாரு, ஆனா சொல்றாரு நான் என் மாம்சத்திலிருந்து என் சொந்த கண்ணாலே நான் அவரை பார்ப்பேன். எப்படி ஆத்மா, ஆத்மா கிளாஸ் தான் நம்ம பார்த்தோம். ஆத்மா தான் மனுஷன், மனுஷன் மறைச்சிட்டா அதுக்கப்புறம் ஆத்மா இல்லவே இல்ல. மீண்டும் எப்பதான் வருவாரு, உயிர் தலத்துல தான் வருவார். நீங்க எதை பத்தி பேசுறாரு இங்க யோபு? உண்மையில் ராஜ்யத்துல தான். ஆனா எப்படி அதை லிங்க் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், ராஜ்யத்துல தான் என்ன நடக்கும், மறைத்தோரின் உயிர்த்து எழுந்தது. பாருங்க, நான் மறைச்சிட்டாலும் என் மாம்சத்துல இருந்து என் சொந்த கண்ணால் நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னா எதை நிச்சயமா நம்புறாரு அவரு? 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கிற மறுத்தோரின் உயிர்த்தழுதல், அந்த உயிர்த்தழுதல்ல மீண்டும் வந்து பார்ப்பேன் சொல்றது பாருங்க, அது என்ன அருமையா இருக்கு. அதுதான், சோ அந்த மறுத்தோரின் உயிர்த்தழுதல் அது பூமியில நடக்கும். அது கர்த்தரேசினுடைய 1000 ஆண்டு அரசாட்சி தேவனுடைய ராஜ்யத்துல, அது நமக்கு ஆச்சரியம் இல்ல. ஏன்னா யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத புள்ளிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் பாத்தீங்களா. யோபு மூலம் உரைத்திட்ட இந்த தீர்க்க தரிசனம் கூட ராஜ்யத்துல மறுத்தோரின் உயிர் தழுதல் பற்றி பேசுற தீர்க்க தரிசனமா இருக்கு. இப்ப 6வது மூப்பர் அல்லது 6வது தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். இது தாவீது மூலம் தேவன் பேசின வார்த்தைகள். வசனம் சங்கீதம் 30 அதிகாரம் 5 வசனம். இது தாவீது மூலமா தேவன் உரைச்சிட்ட அவருடைய ராஜ்யத்தை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். இது எப்படி ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் பாருங்க, இங்க தாவீது என்ன சொல்றாரு, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். சாயங்காலம், விடியற் காலம்,
சாயங்காலத்துல அழுகை, விடியற் காலத்துல கழிப்பு. எது பத்தி பேசுறாரு இங்க தாவீது? தீர்க்க தரிசனமா
பாத்தீங்களா, சாயங்காலம் தீமைக்கான அனுமதி காலம். முதல் ரெண்டு உலகங்கள் அழுகை தங்கும், தீமை தான், பாவம் மரணம் தான் இருக்குது பூமியில. ஆனால் விடியற் காலத்துல கர்த்தரேசுவின் 1000 ஆண்டு அரசாட்சி கழிப்பு உண்டாகும் பாத்தீங்களா. அப்போ ரொம்ப சுருக்கமா அந்த வசனம் நாம எடுத்து பார்த்தோம்னா, அது கர்த்தர் இயேசுனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில பூமி புதுப்பிக்கப்பட்டு சீர்பொருந்த பண்ற மனுக்குலமே அவர்கள் பரிபூர்ணத்தை அடைஞ்சு அங்க சமாதானமா இருப்பாங்கிறது பத்தி அங்க பேசுறாங்க. அப்போ அவ்வளவுதான். இப்படி நம்ம வசனத்தை மாத்திரம் புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப வேகமாவே கூட போய் முடிச்சிடலாம். ஆனா இந்த 24 மூப்பர்கள் ராஜ்யத்தை பற்றி தேவன் தீர்க்க தரிசிகளின் மூலம் சொல்லிட்டா 24 தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவுதான். அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி ராஜ்யத்துக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுதான் போகும். இப்ப 7வது மூப்பர் வாசிக்கலாம், அல்லது 7வது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம். இது சாலமோன் மூலமே அங்க தேவன் சொல்லிட்டாங்க. சோ சாலமோன் மூலம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22-30 வரைக்கும் வாசிக்கலாம். போதும். சோ இது ஞானம் பற்றி பேசியிருக்கிற ஒரு வசன பகுதி. சோ இந்த ஞானமே தேவன் கூட அங்க இருந்ததாக அங்க சொல்லப்படுது. தேவன் இந்த உலகத்தை அஸ்திபாரப்படுத்தி அதுக்கு திட்டமிட்டு செய்யும் போது எல்லாமே ஞானம் கூட இருந்ததாக அங்க சொல்லப்படுது. ஆனா இந்த ஞானம் அது யாரை குறிக்குது என்று பார்க்க போது 1 கொரிந்தியர் 1:31 அந்த வசனம் படிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு பைபிள்ல இந்த பேர் அங்க பொருந்தது, ஞானம். அவரே கர்த்தர் இயேசுவே தேவனால நமக்கு நீதியும், அதாவது ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்பும் ஆனார். சோ இது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் இயேசு எப்படி தேவனோடு கூட தேவன் சிருஷ்டிக்கும் போது அவரோடு இருக்கிற உடன் சிருஷ்டிகராயிருந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம அங்க பேசப்படுறது பாக்கிறோம். சோ எப்படி இங்க சுவிசேஷ யுகத்துல அவரு நமக்கு ஞானமா இருக்கிறாரோ, கிட்டத்தட்ட அதேதான் அவருடைய ராஜ்யத்துல உலகத்தின் ஜனங்கள் கூட கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அங்கிருக்குது. எப்படி நம்ம இங்க இப்போ சபையை கத்திரையே சுணர்த்துறாரோ, அதே போல 1000 ஆண்டு அரசாட்சியில கூட அவரே இந்த மனு குலத்துக்கு ஞானமா இருந்து அங்க வழி நடத்துவார். அந்த வகையில இது கர்த்தர் இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம். அவர் எப்படி நமக்கு ஞானமா இருக்கிறாரோ அதே போல உலகத்துக்குமே ஞானமா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய வசனம். இப்போ 8வது அப்போ நீங்க நோட்ஸ் மாத்திக்கோங்க. 8வது மூப்பர் அல்லது தீர்க்க தரிசனம் பத்தி வாசிக்கலாம். இது ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்படுது. வசனம் ஏசாயா 35வது அதிகாரம் வசனங்கள் 8-10 வரைக்கும். ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இது உங்களுக்கு
நினைவு இருக்கணும். இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம், அங்கு பெரும்பாதையான வழி இருக்கும். இது நம்ம மூன்று வழிகள் சப்ஜெக்ட்ல பார்த்தோம். முதல்ல வந்து விசாலமான கேட்டுக்கு போற வழி, ரெண்டாவது இடுக்கமான நெருக்கமான ஜீவனுக்கு போற வழி, மூணாவது தான் என்னது, பெரும்பாதையான பரிசுத்த வழி இல்லைங்களா. சோ இந்த பெரும்பாதையான பரிசுத்த வழி தேவனுடைய திட்டத்துல எங்க வருது பாக்குறோம், மேசியா யுகம், கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில. இந்த விசாலமான வழியில ஆதாம் அவருடைய சந்ததி எல்லாமே போய் மறிக்கிறாங்க. ஆனா இந்த நெருக்கமான வழியில கர்த்தர் இயேசு அப்புறம் அவரை பின்பற்றி நடக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த மேலான வாய்ப்புக்குள்ள போறாங்க. ஆனா மீதமுள்ள மனுக்குலத்துக்கெல்லாம் தேவன் ஏற்படுத்தின திட்டம் தான் கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியில தேவனுடைய ராஜ்யத்துல மனுக்குலம் இந்த பெரும்பாதையான வழியில போவாங்க. அந்த வழியினுடைய தன்மை சொல்லப்படுது, அது தீட்டு வல்ல, அதாவது அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கு சிங்கம், யார் இந்த சிங்கம், அங்கு சிங்கம் இருக்கிறது இல்லை, 1000 ஆண்டு அரசாட்சியில் யார் இருக்கிறது இல்ல, சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கமே அவரு இருக்கிறது இல்ல. அவர் துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா தீமையான அமைப்புகள் இல்ல, ஏன்னா அதனால்தான் அங்க யாருமே இடர்வது இல்ல, எல்லோரும் நீதியை கற்றுக்கொள்வாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இது 1000 ஆண்டு அரசாட்சி குறிச்சு ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் தேவன் சொல்லிட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இப்ப 9வது மூப்பர் அல்லது 9வது ராஜ்யம் பற்றின தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசி எரேமியா மூலம். நீங்க நல்லா கவனிச்சீங்களா, நம்ம ஆதியாகமம் ஏனோக் யாக்கோபுல இருந்து அப்படியே வரும், மோசே சொன்னார் இல்லைங்களா, நாதான் சொன்னார், அப்படியே வந்துட்டு இப்ப தீர்க்க தரிசிகள் யார் வந்துட்டாரு, எரேமியா வந்துட்டார். எரேமியா மூலம் சொன்ன வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் 29-30 வசனம் வரைக்கும். என்ன தீர்க்க தரிசனம் இது, இது எந்த வகையில ராஜ்யத்தை குறிச்சு பேசுற தீர்க்க தரிசனம், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான், எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். ஒரு நாட்கள் பத்தி பேசுறார், அந்நாட்கள், அந்த நாட்கள்ல இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, பிதாக்கள் திராட்சை காய் தின்னாங்க பிள்ளைகளுடைய பல்லு கூசிச்சு, அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான், எந்த மனுஷன் திராட்சை காய் தின்பானோ அவனுடைய பற்களே. அப்ப என்ன பேசிட்டு இருக்குன்னா, இது தனிப்பட்ட நியாய தீர்ப்பு பத்தி பேசுது. சோ இது எப்ப நடக்கும், 1000 ஆண்டு அரசாட்சியில். 1000 ஆண்டு அரசாட்சியில ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த பாவத்தினாக்கு பாவத்துக்கு என்ன அனுபவிப்பாங்க, தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க, இப்ப மனுக்குலம் பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள போறாங்க, அவங்களா பாவம் செஞ்சாங்க. கரெக்ட், ஆதாம் செஞ்சாரு பாவம், தகப்பன் செஞ்சாரு பாவம், அவர் தான் அந்த திராட்சை காய் பாவம். திராட்சை காய் எதுக்கு அடையாளம், பாவத்துக்கு அடையாளம். பல்லு கூசுறது என்ன, மரண சாபம் புரியுது. ஆதாம் செஞ்சாரு பாவம், ஆனா ஒட்டுமொத்த சந்ததி இன்னைக்கு அனுமதிக்குது அனுபவிக்குது. ஆனா அப்படி இருக்காது அந்நாட்கள்ல, தேவனுடைய ராஜ்யத்துல. இப்ப எல்லாரும் ஆதாமனுடைய பாவத்துல மரணத்துக்குள்ள போயிட்டாலும் ராஜ்யத்துல எல்லோரும் உயிரோட எழுப்ப பட்டுடுவாங்க. ஆனா அந்த 2வது வாழ்க்கையில எப்படி நியாய தீர்ப்பு இருக்குன்னா, அவனவன் செய்யற பாவத்துக்கு அவனவன் தண்டனை அனுபவிப்பான். சோ அதுதான் இங்க அந்த வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது சகோதரா சகோதரிகளே. சோ அப்போ இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு ஒரு பொதுவான மரண சாபம் இருக்குது, ஆனா அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடுது உயிர் தழுதலின் மூலம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியில ஒவ்வொரு மனுஷனும் அவங்க செய்யற பாவங்கள் தப்பிதங்களுக்கு அவங்க தண்டனை அங்க அனுப்பிடுச்சு. அதுதான்
இந்த தீர்க்க தரிசனம் பேசு. சோ இது மூப்பர் 9. இப்போ 10வது மூப்பர், 10வது ராஜ்யம் பற்றின தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். எசேக்கியல் தீர்க்க தரிசி மூலம் இது வந்துச்சு. எசேக்கியல் 21:26-27 வசனம். சரி, எசேக்கியல் தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் கிளாஸ்ல பார்த்திருக்கோம் ஏற்கனவே. எங்க நிறைவேறுச்சு, யார்கிட்ட நிறைவேறுச்சு? பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமை காரணானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார். ஜஸ்ட் நீங்க ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சு பாயிண்ட். இது எங்க நிறைவேறுச்சு? இந்த வசனம் யார்கிட்ட நிறைவேறுச்சு, யார் மத்தியில நிறைவேறுச்சு? எதை தேவன் கவிழ்த்து போட்டார், எதை வந்து உரிமைக்காரனர் வருவருக்கும் அது இல்லாமல் இருக்கும், எதை வந்து உரிமைக்காரனர் வரும்போது அவர்கிட்ட தருவாரு, ஞாபகம் இல்லைங்களா? சப்ஜெக்ட்ல பார்த்தா ஏற்கனவே, அதாவது இஸ்ரேல் மத்தியில தேவனுடைய ராஜ்யம் நிழலாக ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா? ஆனா கடைசி ராஜா துன்மார்க்க அதிபதி செதேக்கியா, பார்த்தமே குரோனாலஜியில பார்த்தோம், பார்த்தமேக்கியாருடைய நாட்கள்ல என்ன பண்ணார் தேவன், அவருடைய ராஜ்ய நிழலான ராஜ்யத்தை இஸ்ரேல் இருந்தே எடுத்துட்டார். நெக்ஸ்ட் சொல்றாரு, உரிமைக்காரனானவர், எதுக்கு? அந்த ராஜரீக அதிகாரத்துக்கு உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இருக்காது. என்ன ஆயிடுக்குது, புறஜாதிகள் காலம் போயிட்டு இருக்கு. ஆனா எப்ப உரிமைக்காரனானவர் வருகிறாரோ அவருக்கே அந்த ராஜரீக பாரத்தை நான் கொடுப்பேன். உரிமைக்காரனானவர் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில நடத்துவதற்கான உரிமைக்காரனானவர் கர்த்தராகிய இயேசு. அவர் எப்ப வருவாரு? 2வது வருகையில் வரும்போது பூமியில என்ன ஸ்தாபிப்பார்? தேவனுடைய ராஜ்யம் அங்க ஸ்தாபிப்பார். சோப்போ தேவனுடைய ராஜ்யம் பற்றின தீர்க்க தரிசனம் தான் இது. இது நிழலாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஸ்தாபிக்கப்பட்டு இருந்துச்சு, ஆனா செதேக்கியாவுடைய நாட்கள்ல அது கவிழ்க்கப்பட்டு அது எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. கர்த்தராகிய இயேசுவே அந்த உரிமைக்காரனானவர், அந்த வல்லமை அதிகாரம் அவருக்கே கொடுக்கப்படும். அவர் 2வது வருகையில வந்து பூமியின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது. சோ இது 10வது. இப்போ 11வது மூப்பர் அல்லது தீர்க்க தரிசி பார்க்கலாம். இது தானியேல் தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்டுச்சு. தானியேல் 12:12. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ராஜ்யம் பத்தின தீர்க்க தரிசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கிவான். சோ இது தானியேல் மூலம் சொல்லிட்டாரு. ஒரு பாக்கியமான நாலு பத்தி சொல்லியிருக்குது. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இந்த வசனம் பத்தி உங்ககிட்ட ஏதும் பேச மாட்டோம். ஏன்னா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இந்த கிளாஸ்ல சொல்லலாம், இது ராஜ்யத்தை பத்தின ராஜ்யத்தோடு தொடர்புடைய வசனம், அவ்வளவுதான் தீர்க்க தரிசனம். ஏன் இதை பத்தி உங்ககிட்ட இன்னைக்கு பேச மாட்டோம் அப்படின்னா, அதுக்கு வேணா ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 16:12. இல்ல சிஸ்டர், இது மாத்திரம் இவங்க வாசிங்க, இது மாத்திரம் நீங்க வாசிங்க. யோவான் 16:12 இந்த வசனத்தை குறிச்சு ஏன் நாம உங்ககிட்ட பேச மாட்டோம்னா, அதனாலதான் இப்ப நாங்க சொல்ல மாட்டோம் சரிங்களா? இந்த வசனம் இதனுடைய ஆலயமான விஷயம் என்ன, இது எந்த வகையில தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் என்று இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க சரிங்களா? அது பின்னால வரும்போது நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆனா ஒரு குழு கொடுக்கிறோம், இந்த வசனம் கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை சம்பந்தப்பட்ட வசனம், அது மாத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு போதும். சரி, இப்போ இது ராஜ்யத்தை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். சரி, இப்போ 12வது மூப்பர், 12வது ராஜ்யம் குறித்த தீர்வு ஓசியா மூலம் சொல்லிட்டார் தேவன். இதில் ஓசியா 7வது அதிகாரம் 8:11 வசனம் வாசி. திருப்பி போடாத அப்பம்
போல்
பாருங்க, இது ஓசியா மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யார் பத்தி? எப்ராயிம் பத்தி. எப்ராயிம் யாரு? ஞாபகம் இருக்கா பைபிள்ல? எப்ராயிம், எப்ராயிம் மனாசே, கரெக்ட். மனாசே மூத்த குமாரன், எப்ராயிம் இரண்டாவது குமாரன். யாருக்கு? யோசேப்பு. புரியுதுங்களா? சோ எப்ராயிம் பத்தி சொல்ற இந்த வசனம் ஒரு வகையில ராஜ்யத்தை குறிச்ச தீர்க்க தரிசனம். பாருங்க, இது யோசேப்பினுடைய இரண்டாவது குமாரன் என்று எப்படி பாக்குறோம்? ஆதியாகமம் 48:13-14 வாசிங்க. சரி, பாருங்க, இது எப்ராயிம் குறிச்சு சொல்லப்பட்ட வசனம் தான். ஆனா இது எப்ராயிம் என்கிற ஒரு வகுப்பார் இருக்கிறார், எப்ராயிம் வகுப்பார், அவங்கள் பற்றி சொல்லப்படுற முக்கியமான வசனம். எப்படி சொல்லலாம்? மனாசே உங்களுக்கு நினைவு இருக்கணும், எஸ் கிளாஸ் முடிச்சிட்டோம் நாம, சபை பாகம் 3 இஸ்ரேலின் 12 கோத்திரத்திலிருந்து 12,144,000 பேர் இருக்கிறதாக சொல்லப்படுகிற அந்த வசன பகுதி, வெளிப்படுத்தல் 7:6 நினைவு இருக்குங்களா? தான் கோத்திரம் 8 போட்டு அந்த இடத்துல எந்த கோத்திரம் வராங்க? மனாசே வராங்க. மனாசே ஒரிஜினல் 12 கோத்திரத்துல இல்ல இல்லைங்களா? ஒரிஜினல் 12 வந்து தான் வராரு. ஆனா தானை தூக்கிட்டு தேவன் யார கொண்டு வராரு? மனாசே. அப்ப மனாசே ஒரு வகையில யார் கிடையாதுனா சபை கிடையாது, சிறு மந்தை. சோ இப்போ யோசேப்னுடைய மூத்த குமாரன் மனாசே சிறு மந்தை சபைக்கு அடையாளம்னா அவருடைய இரண்டாவது மகன் மனாசேனுடைய சகோதரன் யார் கிடையாளமா இருக்கணும்? தெய்வீக திட்டத்துல மனாசே சபை சிறு மந்தை, மனாசேக்கு இளையவரு, சிறு மந்தைக்கு அடுத்தபடியா யார் இருப்பாங்க தெய்வீக திட்டத்துல? சிறு மந்தைக்கு அடுத்தபடியா சொல்ற டிவைன் பிளான் எல்லாம் மறந்துச்சுங்களா உங்களுக்கு? தேவ திட்டத்துல சபைக்கு அடுத்ததா யார் இருக்கிறாங்க? யாரு இல்ல எப்படி கேக்குற? சபைக்கு பைபிள்ல பேரு புத்தியுள்ள கன்னிகைகள், அவங்களுக்கு அடுத்து யார் இருக்கிறாங்க? புத்தியுள்ள கன்னிகைகள்லாம் டக்குன்னு இன்னொருத்தங்க வரணுமே ஞாபகத்துக்கு. புத்தி இல்லாத கன்னிகைகள் யார் கிடையாது வந்தோம்? இப்படிலாம் மறந்துடுறீங்க நீங்க, பேசிக் சப்ஜெக்ட் மறக்க கூடாது நீங்க. புத்தி இல்லாத கன்னிகை திரள் கூட்டத்தார், அவங்களுக்கு தான் இங்க இப்ராயிம் வந்துட்டு அடையாளமாக இருக்கிறது. எப்படியா இருக்குது? எப்படி சொல்லப்படுதுன்னா பாருங்க, இவர் இப்ராயிமுக்கு வந்து என்ன பேரு? திருப்பி போடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி போடாத அப்பம். அதுக்கு நம்ம பாஷையில சொல்லுங்க, அறவேக்காரு இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன சொல்றாரு? இப்ராஹிம் வந்து திருப்பி போடாத அப்பம்னா திட்டுறாரு. இப்ராஹிம் வந்து பூரண வளர்ச்சி இல்ல பாத்தீங்களா? அப்ப இது ஒரு வகுப்பார குறிக்குது, அவங்க ஆவியில பூரண வளர்ச்சி அடையாதவங்க. ஆனா மனாசே பூரண வளர்ச்சி அடைஞ்சது சபைக்கு நிழல். இப்ராஹிம் யாருன்னா அந்த மாதிரி பூரண வளர்ச்சி அடையாத ஒரு அரைகுற வளர்ச்சியில் இருக்கிற திரள் கூட்டத்துக்கு அடையாது. அதனால்தான் பாருங்க, இப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு அறிவு புத்தியில அவ்வளவு பூரணம் அடையல. இவர் புத்தி இல்லாத கன்னிகையில அடையாளமாக அங்க இருக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ இது திரள் கூட்டம் பத்தின ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க இருக்குது. சரி, இப்ப நம்ம 13 மூப்பருக்கு வரலாம். 13 ராஜ்யம் குறிச்ச தீர்க்க தரிசனம் யோயேல் தீர்க்க தரிசனம் மூலம். பைபிள்ல இந்த வேல் வருது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துடுங்க. வேல் எல்லாம் ராங் டிரான்ஸ்லேஷன், ஏல் வரும். தானியேல், எசேக்கியேல், யோயேல் வரணும். யோ வேல் இல்ல இல்லைங்களா? இம்மானுவேல் பாருங்க, இல்ல இம்மானுவேல் அசோ ஓகே,
மற்ற இடங்கள்ல வேல் வந்துச்சுன்னா தப்பு, இங்க கூட யோ ஏல் தான் சரிங்களா, ஏன்னா ஏல்னா தேவன் சரிங்களா. அது நம்ம சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க வேல் 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 எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி, யோ ஏல் 2:28 வாசிங்க. ஆமா பாருங்க, இது யோஏல் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ராஜ்யத்தை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். அந்த ராஜ்யத்துல என்ன நடக்க சொல்றாருன்னா, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் பாத்தீங்களா, அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பாங்க. சோ ராஜ்யத்துல தான் தேவனு எல்லார் மேலையும் மாம்சமான எல்லார் மேலையும் தம்முடைய ஆவி ஊற்றுவார். ஆனா 29 வசனம் வாசிங்க. பாருங்க, இது வந்து என்னன்னா, ஊழியக்காரர் ஊழியக்காரிகளே, இது சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபை மீது ஊற்றப்படுகிற ஆவி. சோ சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய ஆவி கிறிஸ்துவினுடைய சபையாக அழைக்கப்பட்டவர்களுக்கு ஊற்றப்படுது, அவர்களுக்குள்ள அது கிரியேட் செய்த உலகத்தின் மத்தியில இல்ல. ஆனா உலகத்தின் மத்தியில தேவன் ஆவி ஊற்றாரு, எப்ப கேட்டா 1000 அரசாட்சியில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நானே அங்க ஊற்றுவேன். சோ இந்த விஷயம், இந்த விஷயம் சுவிசேஷ யுகத்துல சபை மீது 1000 அரசாட்சியில மற்ற மனுஷங்கள் எல்லார் மீதும் ஆவி ஊற்றுவது ஒரு பழைய ஏற்பாட்டின் நிழல்ல இருக்குது. அந்த நிழல் கிதியோன் தேவன் கிட்ட, தேவன் தன்னோடு இருக்கிறதுக்கு அடையாளமாக கேட்ட அந்த 2 விஷயத்துல இருக்குது. வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகளுக்கு புஸ்தகம் 6 30-40. பாருங்க, தேவன் கிட்ட தேவன் சொன்னதை நடக்கும் என்று நான் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்றேன்னா, அங்க கிதியோன் கேக்குறார், நான் வந்து மயிருள்ள ஒரு தோலை நிலத்து மேல போடுறேன், தேவனே நீங்க என்ன பண்ணுங்க, பனி பெய்யணும், ஆனா பனி எதன் மேல மாத்திரம் பெய்யணும், அந்த மயிருள்ள தோல் மேல மாத்திரம் பெய்யணும், ஆனா மற்ற இடங்கள் எல்லாம் பெய்யக்கூடாது கேக்குறார். உடனே அப்படி நடக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் கேளுங்க, அப்படியே ஆகுது. அப்புறம் பாருங்க, 2 முறை என்ன கேக்குறேன், தேவன் இன்னும் ஒரு முறை நான் உங்களை சோதிக்கிறேன், இப்ப நான் மறுபடியும் அந்த தோலை போடுறேன், இப்பயும் பனி பெய்யணும், ஆனா எப்படி பெய்யணும், பூமியெல்லாம் பனி பெய்யணும், ஆனா தோல்ல மாத்திரம் பெய்யற பாத்தீங்களா. இது ஒரு டெஸ்ட், என்ன இது, இது குறிக்குது பனி எது கிடையாது பைபிள்ல. வசனம் வாசிங்க, சங்கீதம் 133:2-3 வசனம். பாருங்க, பனி பைபிள்ல தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளம், தைலம் எண்ணெய் பனி எல்லாமே தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். சோ இந்த கிதியோன் கேக்குற 2 அடையாளம் பாருங்க, முதல்ல தோல் மேல மாத்திரம் அந்த பனி பெய்யுது, அப்படின்னா அது சுவிசேஷ யுகத்துல சபை மீது மாத்திரம் அந்த பரிசுத்தாவி அருளப்படுது, மற்ற இடங்கள்ல இல்ல. ஆனா 2 முறை பார்க்கும் போது மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் அங்க பனி பெய்யுது. இப்ப வசனத்துல வாசி சொல்லீங்களா, அதாவது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நானு ஊற்றுவேன் பாத்தீங்களா. அப்போ மாம்சமான எல்லாரும் மேலே ஊற்றுற, அதாவது அந்த தோலை தவிர மீது எல்லா இடத்துலயும் ஊற்று. ஆனா ஏன் அந்த தோல்ல ஊற்றப்படல, அது எது குறிக்குது அப்படின்னா, 1000 அரசாட்சியில எல்லா ஜனங்கள் மேலையும் தேவன் அவருடைய ஆவிய ஊற்றுவாரு, ஆனா அப்ப கூட ஒரு சில ஜனங்களே அந்த ஆவிக்கு கீழ்படியாம அதைய எதிர்க்கிற ஜனங்கள் இருப்பாங்க. வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, ஏசாய 26:10 துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாது போகிறான். பாத்தீங்களா, ரெண்டாவது முறை பனி பெய்ததுல நிலத்துல எல்லாம் பெஞ்சுது, அதாவது மனுஷங்க எல்லார் மேலையும் பெய்யுது, நியாயமா அது மேல அந்த துணி மேலையும் பெஞ்சிருக்கணும், ஆனா பெய்யல அப்படின்னா எல்லார் மத்தியில பரிசுத்தாக அருளப்பட்ட போதும் ஒரு சிலர் அதுக்கு உரியவர்களா இல்லாம துன்மார்க்கமா இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தவறவிடும். அப்போ இந்த வசனம் ராஜ்யத்தை பத்தி அருமையா பேசுற ஒரு வசனம் என்று நம்ம அங்க பாக்குறோம். எப்படி ராஜ்யத்துல மாம்சமா எல்லாரும் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்பதை இங்க சொல்லுங்க. அப்போ அந்த தோல் ஜனங்கள் யாரு, அந்த ஆவி பெற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க ராஜ்யத்துல இரண்டாம் மரணத்துக்கு போகிற வகுப்பார் சகோதர சகோதரிகளே. இப்ப 14:14 தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். இது ஆமோஸ் தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமோஸ் 9:13 வசனம்,
ஆலையாடுகிறவன்
பாருங்க, இது ரொம்ப அருமையான வசனம். இது என்னன்னா ராஜ்யம் பத்தி பேசுது. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பாங்க. என்ன இது, உழுகிறவன் அறுக்கிறவன், அறுக்கிறவர் யாரு, இல்ல இல்ல அறுக்கிறவர்னா என்ன, இல்ல இல்ல ஸ்பிரிச்சுவல் மீனிங் எல்லாம் கேட்கல, அறுக்கிறவர்னா யார், என்ன வேலை செய்யறவர், வயல்ல அறுவடை பண்றது இல்லைங்களா, பாத்தீங்களா, அப்போ அறுவடை பாத்தீங்களா, அது குறிக்கிறது சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம், அறுவடை அறுவடை அறுப்பாருங்க. இந்த அறுக்கிறவனை உழுகிறவன் என்ன ஆயிடுவாரு, தொடர்ந்து பிடிப்பார். சோ உழுகிறதுனா என்ன, அதுவும் விவசாயத்துல இருக்கிற வேலை தான் சரிங்களா. ஆனா உழுகிற வேலை என்ன வேலை, நிலத்தை விதைப்புக்கு பண்படுத்துற வேலை. உழும் போது என்ன ஆகும், கீழே இருக்கிற மண்ணு மேல வரும், மேல இருக்கிற மண்ணு கீழே போகும், அது ரொம்ப கஷ்டமான வேலை காரியம் கூட நிலத்துக்கு இல்லைங்களா, நல்லா தோண்டி புரட்டி போடுற ஒரு வேலை. சோ இது பண்படுத்துற வேலை என்னன்னா பாருங்க, அந்த அறுக்கிற வேலை போயிட்டு இருக்கும், அறுக்கிறவன் போயிட்டு இருப்பாரு, அவரை அப்படியே யார் வந்து ஓவர்டேக் பண்ணுவாரு, நடந்து தொடர்ந்து பிடிப்பாரு. என்ன பேசுறாரு, பாருங்க இந்த சார்ட்ல இந்த ஓவர்லாப்பிங் இருக்குது. இரண்டாம் உலகம் முடியல, ஆனா என்ன உலகம் ஆரம்பிச்சிருச்சு, மூன்றாம் உலகம் ஆரம்பிச்சிருச்சு. கேட்போம் இப்படி எப்படி தெய்வீக திட்டம் இருக்குது, இந்த ஓவர்லாப் வந்து வசனத்துல இருக்குதா, தான் வசனத்துல இருக்கு பாருங்க. அப்படின்னா சுவிசேஷத்தின் அறுவடை நடந்து கொண்டே இருக்கு, இன்னும் முடியல. ஆனா அதுக்கு முன்னாடியே எது ஆரம்பிக்குது, அந்த உழுகிற வேலை. உழுகிற வேலை என்னன்னா, 1000 அரசாட்சியில கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை உலகத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப அவங்களுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்றாரு, பண்படுத்துறாரு. எதன் மூலம் ஆரம்பிக்கிற, மகா உபத்திரவத்தின் மூலம். அந்த உழுகிறத எதிர்க்கிறதுன்னா மகா உபத்திரவ காலம். ஏன்னா மத்திய 24:21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும் பாத்தீங்களா. அப்போ இந்த சுவிசேஷத்தின் அறுவடை நடந்து கொண்டே இருக்கும், ஆனா பூமியின் மீது மகா உபத்திரம் வந்துட்டு அங்க ஆரம்பிக்கும். ஒரு வகையில சுவிசேஷத்தின் அறுவடை நிறைவடையுது, அதே வேளையில அந்த மேசியா யுகத்துக்கான விதைப்புக்கான மகா அந்த ஒரு ஆயத்த வேலை மகா உபத்திரம் வரப்போகுது. இன்னும் ரொம்ப சீக்கிரத்துல அது வரப்போகுது இந்த பூமியின் மீது. தெரியல நீங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க, இந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்லாக்கிங் சகோதர சகோதரிகளே. தேவனுடைய மேலான திட்டம் பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம் நாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது வந்து கண்டிப்பா நார்மலான சபையில இருக்கிற மாதிரி இல்ல. நார்மல் சபையில ரசிக்கும்படியா சுருக்கமா எடுப்பாங்க, அப்படி எல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. நம்ம தேவனுடைய மகத்துவங்களை ஆழ்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த வசனத்துக்கெல்லாம் நீங்க எங்க போய் அர்த்தம் கேளுங்க. சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு நீங்க சீரியஸா சிந்திங்க, இது எதுக்கு தேவனுக்கு கையில கொடுத்துட்டாரு. சோ அப்போ இந்த அமோஸ் தீர்க்க தரிசனம் நம்ம பாக்குறோம், இது ராஜ்யத்தினுடைய துவக்கத்துல அந்த காரியங்கள் நடக்கிறத பத்தி அங்க சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, பர்வதங்கள் திராட்சரசமாய் வழிகிறது என்னன்னா, ரேசா ராஜ்யத்தினுடைய துவக்கத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் கூட அங்க மனுக்குலத்துக்கு அங்க கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பத்தி அங்க பேசிட்டு இருக்கு. சரி, இப்ப 15வது மூப்பர் வாசிக்கலாம். 15வது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி உபதியா மூலம் பேச இருக்குது. உபதியா 21வது வசனம், ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். ரட்சகர்கள் சியோன் பர்வதத்துல வருவாங்க. சகோதர சகோதரி, நீங்க ரட்சகர்கள் நீங்க சொல்லுங்க, யோசிச்சு யார குறிக்கும்? ரட்சகர்கள், நமக்கு ரட்சகர் பத்தி தெரியும். யார் ரட்சகர்? உலகத்தின் ரட்சகர். ரட்சகர்கள், ரட்சகர்கள் ரட்சகர்கள் கர்த்தர் இயேசு ரட்சகர், ரட்சகர்கள் வருவாங்க. சொல்லும்போது சொல்லுங்க, யார் அவங்க? யார் அவங்க ரட்சகர்கள்? தூதகர்கள், ரட்சகர்கள், மூப்பர்கள். கர்த்தர் இயேசுவோடு யார் இருக்கிறாங்க? இல்ல, அவரை வச்சிடுங்க, அவர் எப்போதுமே ரட்சகர் தான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை 144,000 பேருக்கு பைபிள் என்ன பேர்னா ரட்சகர்கள். கர்த்தர் இயேசுவோடு சபை மகிமை அடைஞ்சு 2 வருகையில ராஜ்யத்துல அவர்கள் ஆளுகையில இருக்கும் போது அவங்களை பத்தி சொல்லுது, அவர்கள் ரட்சகர்கள். சகோதர சகோதரிகளே, சோ அதுதான். சோ இந்த ரட்சகர்கள் மகிமையடைந்த சபை, தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் போது அவர்களுடைய மேலான ஆளுகை இந்த பூமியின் மீது அங்க இருக்கும். சோ கர்த்தர் இயேசுவும் 144,000 பேரும் தான் புது வானம் புது பூமி. பூமியில மனுக்குலத்துல அங்க முற்பிதாக்கள் அங்க இருப்பாங்க என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதர, 144,000 பேர் தான் ரட்சகர்கள். சோ இது கூட ராஜ்யத்துல கர்த்தர் இயேசுவோடு சபை மகிமையில வருவதை பத்தி அங்க பேசுற விஷயம். இப்ப 16வது மூப்பர் வாசிப்போம். யோனா தீர்க்க தரிசி மூலம் இது வசனம் 4 அதிகாரம் யோனா 10:11 வசனங்கள், பாருங்க இது யோனா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நினிவேவ தேவன் அழிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, போய் ஒரு ஆமணச் செடியில உட்காந்துடுறாரு. கொஞ்சம் நிழலா இருக்குது அவருக்கு, அந்த ஆமணச் செடி திடீர்னு என்ன ஆயிடுது? ஆமா இல்லைங்களா? பட்டு போன உடனே அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லைங்களா? தேவன் கேக்குறார், யோனா இது இது நியாயமா? நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, ஒரு ராத்திரியில வந்து அழிந்து போனதான் இந்த ஆமணக்கு நீ பரிதவப்படும் போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருகஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருக்கேன். நினிவேல இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் சொல்றார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அந்த ஜனங்களுக்காக தேவன் என்ன பண்றார்? பரிதவிக்கிறார். சோ இது எது குறிக்குது? நினிவே, நினிவே எதுக்கு கிடையாலும் நினிவே பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் யார் கிடையாது? வலது கை சத்தியம், இடது கை அசத்தியம். சோ சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவங்களுக்காக தேவன் பரிதபிக்கிறார். யார் அவங்க? இந்த உலகத்தினுடைய மனுக்குலந்தான், இந்த மனுக்குலந்தான். அவங்களுக்கு சத்தியம் எது தெரியாது, அசத்தியம் எதுன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு தேவனே அவருடைய ராஜ்யத்துல இரக்கமே அங்க காமிக்கிறார். ஏன் இவங்க அந்த வலது கைக்கு சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, ஏசாய 62 வாசிங்க. பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இப்போ மூடி இருக்கிற காலம், ஒரு தீமையின் காலம், இருளான காலம் இன்னைக்கு மனுக்குலத்தின் மீது அங்க போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 ஏன் ஜனங்கள் இந்த மனுக்குலத்தின் மீது இப்படி ஒரு பார்வை எடுக்கிறாரு? இவங்க அசத்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சாதாரண ஜனங்கள். ஏன் சொல்றாங்கன்னா, பாருங்க, இருள் இருக்குது இப்ப உலகத்துல. அது மாத்திரம் இல்ல, அந்த மனுக்குலத்தினுடைய மனக்கண்களை சாத்தான் என்ன பண்ணிருக்கிறாரு? துண்டாக்கி இருக்கிறார். சோ தப்பெல்லாம் யார் மேல? மெயினா சாத்தான். சாத்தானால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ சாத்தான் எப்படி இதை செஞ்சுட்டாரு? ஏசாயா 5:20 வாசிக்கிறோம், தீமை நன்மை என்று, நன்மை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு. சாத்தான் எப்படி இதை செஞ்சுட்டார்? நான் மனுக்குலத்து மத்தியில இப்படிதான் பண்ணார். வெளிச்சத்தை இருள்னு காமிச்சிட்டார், இருள வெளிச்சோன்னு காமிச்சிட்டார். சோ இப்போ சாத்தானால வஞ்சிக்கப்பட்டிருக்கிற இந்த மனுக்குலம், சகோதர சகோதரிகளே, அது ராஜ்யத்துல தேவனுடைய இரக்கத்தை அங்க பெறுவாங்க. அப்புறம் அந்த இருளுக்குள்ள இருந்தவர்களே மீட்கப்படுவாங்க. இது பாக்குறோம். சோ இப்ப நம்ம 17வது மூப்பர் வாசிக்கலாம். 17வது மூப்பர் மீகா தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், மீகா 4:2. பாருங்க, இது நேரடியாவே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது பற்றி அங்க சொல்றார். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதர்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அப்போ எல்லா ஜாதிகளும் அதன் இடத்துக்கு ஓடி வருவாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது எல்லா ஜனங்களும் தாங்களாக முன் வந்து தேவனுடைய நீதிய கற்றுக்கொள்வாங்க என்பதை பற்றி இங்க அங்க பேசுது. அது மாத்திரம் இல்ல, அங்க அவங்க விருப்பப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கிறதையும் அங்க சொல்லுது. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், மனுக்குலம் தாமாக முன்வந்து தேவனுடைய நீதி கத்துக்கொள்வாங்க, தேவனுடைய நீதிக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருப்பாங்க என்ற விஷயத்தை எல்லாம் பேசுது. இது கூட ராஜ்யம் பற்றினா தீர்க்க தரிசனம் தான். இப்ப 18வது மூப்பர் வாசிக்கலாம். இது தீர்க்கதரிசி நாகூம் மூலமா சொல்லப்படுது. 1:15. ஆமா, பாருங்க, இது கூட ஒரு ராஜ்யம் பற்றின தீர்க்க தரிசனம். ஆனா எப்படி இது ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம்? இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யார் இந்த சுவிசேஷகன்? சுவிசேஷகனுடைய பாதங்கள் இருக்குது. சுவிசேஷகன் யாரு? சுவிசேஷத்தை முதல் அறிவிச்சது யார் பாக்குறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சுவிசேஷகன் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிட்டு சுவிசேஷகனுடைய பாதங்கள் யாரை குறிக்கணும்? பாதங்கள்.
சுவிசேஷகன் கர்த்தராக இயேசுனா அவருடைய பாதங்கள் யாரும் குறிக்குது? சபை தான். ஏன்னா சரீரமே சபை. நான் கேட்கறது சரீரத்துல பாதங்கள் யாரும் குறிக்குது? சுவிசேஷகன் கர்த்தரேசோ, அவருடைய பாதம் சொல்லும் போது அவருடைய சரீரத்துல எந்த பாகம் அது? கடைசி பாகம். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இந்த பாதங்கள் யாரை குறிக்கணும்? கடைசி அங்கங்கள், கடைசி கால் அங்கங்கள். நீங்க நான்டா இன்னைக்கு இந்த கடைசி யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துல அங்கமாகுவதற்கு அங்கமாகவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பாதங்கள் கடைசி அங்கங்களாக இருக்கிறோம். சோ இங்க இயேசு கிறிஸ்து சுவிசேஷகன், பாதங்கள் அவருடைய கடைசி கால சரீர அங்கங்கள் என்று குறிக்கிறது பாக்குறோம். சோ இவர்கள் என்ன பண்றாங்களாமா? மலைகளின் மேல என்ன சொல்றாங்களா? சமாதானத்தை கூறுவாங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின உபதேசத்தை சாட்சியாக அறிவிக்கிற வேலையில அங்க இருப்பாங்க. சோ இதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையுமே இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை வந்து அறிவிப்பாங்க. அதுதான் மலைகளின் மீது இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேசத்திலையும் தேவனுடைய உண்மையான ஜனங்கள் இருந்துட்டு இந்த ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களை பத்தி சொல்றார் தேவன். பாருங்க, இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மீது எவ்வளோ அருமையாக அங்க இருக்குது. சோ இது கூட ராஜ்யத்தினுடைய நற்செய்திய அறிவிக்கிற ஜனங்களை பத்தி பேசிட்டு பாக்குறோம். சரி, இப்ப 19வது மூப்பர் வாசிக்கலாம். இது ஹாபக்கூக் தீர்க்க தரிசியின் வார்த்தையில தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். ஹாபக்கூக் 2:14. ஆமா, ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? இது கண்டிப்பா இது ராஜ்யத்துல தான் நிறைவேறுகிற வசனம் இல்லைங்களா? ஏன்னா சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிறைஞ்சிருக்குதோ பூமி எப்படி இருக்கும்? கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால கண்டிப்பா இப்ப இந்த வசனம் பொருந்தாது. இப்போ கர்த்தருடைய மகிமை பத்தி உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா எப்ப அறிஞ்சு கொள்வாங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்னுடைய ராஜ்யத்துல அறிந்து கொள்வாங்க என்று நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னா, கர்த்தருடைய மகிமைங்கிறது எதை குறிக்கும்? கர்த்தருடைய மகிமைய அறிஞ்சிற அறிவினால நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா, பாருங்க யாத்திராகம் 33:18-22 வசனம் வாச்சீங்கன்னா, அதாவது மோசே கர்த்தருடைய மகிமைய பார்த்தார் என்று அங்க வரும். வசனம் வாசிங்க. பாருங்க, தேவன் கிட்ட மோசே உங்க மகிமை எனக்கு காண்பீங்க கேட்கிறார். அதுக்கு தேவன் சொல்றார், சரி நான் என் மகிமையை உனக்கு காண்பிக்கிறேன், என் மகிமை கடந்து போகும், அப்ப நான் உன்னை கண்மலையில வைத்து உன்னை அந்த உனக்கு அந்த மகிமையை பார்க்கும்படி நான் செய்வேன் சொல்றார். ஆனா நல்லா நமக்கு தெரியும் அந்த மகிமை யார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். பாருங்க, மோசே பார்த்த கர்த்தருடைய மகிமை வேற யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். ஏன்னா மோசே நிச்சயமா தேவனை பார்த்திருக்க முடியாது. ஏன்? தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் கண்டிராதவரும் காண கூடாதவரும் மனுஷர்ல. தேவன் தம்முடைய மகிமையை அங்க மோசேக்கு காண்பிச்சிருக்கிறாரு. போது தேவனுடைய மகிமையாக யார் இருக்கிறார் பாக்குறோம். கத்ராகிய மோசே யார் தான் பாத்திருக்கிறார்? கத்ராகிய இயேசு தான் அங்க பாத்திருக்கிறார். இந்த வசனத்துல பாக்குறோம், பூமி கர்த்தருடைய மகிமைய அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும்னா, முதல்ல மனுக்குலம் யாரை பற்றின அறிவுல வருவாங்க, நிறைவாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவுல நிறையணும். அந்த அறிவுல நிறையும் போதுதான் யார தெரிஞ்சு கொள்வாங்க? ஏன்னா வசனம் இருக்கு இல்லைங்களா, அதாவது குமாரன் இல்லாம யாரோ தேவன் கிட்ட என்ன பண்ண முடியாது, வர அங்க முடியாது. ஒருத்தர் அறிஞ்சு கொள்ளணும்னா முதல்ல அவர் யாரை அறிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு, குமாரனை அங்க அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆக மொத்தம் இந்த வருஷம் கூட தேவனுடைய ராஜ்யத்துல அங்க நிறைவேற வேண்டு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப மூப்பர் 20 வரலாம். 20 மூப்பர் செப்பனியா தீர்க்க தரிசியின் வாயில வந்த தீர்க்க தரிசனம், செப்பனியா 3:8-9. தேவன் கொள்ளையாட எழுப்பும் நாள் பத்தி பேசுறார். அவருடைய உக்கிரமான கோபத்தை எல்லாம் ஜனங்கள் மேல ஜாதிகள் மேல ஊற்றுவேன் என்று சொல்றார். சோ இது எது குறிக்குதுன்னா, தேவனுடைய கோபத்தின் நாள்ல அவருடைய பழி வாங்குதல் இந்த உலகத்தின் மேல நிறைவேறும். அதன் மூலம் இந்த உலகம் அழிவுக்கு உள்ளாகும். அந்த நியாய தீர்ப்பை வந்து இந்த வசனங்கள் வந்து அங்க சொல்லுது. சோ இந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது தேவனுடைய ராஜ்யமே இந்த பூமியின் மீது வல்லமையாக அங்க ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யத்துல ஜனங்களுடைய பாஷை என்ன ஆகும் சொல்றார், சுத்தமான பாஷை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த பூமி அமைப்புகள் ஜாதிகள் எல்லாமே நியாயம் தீர்க்கப்படுவதை குறிச்சு அங்க பேசு. ஆனா அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது ஜனங்களுடைய பாஷை என்ன ஆகும், சுத்தமான பாஷையாக அங்க மாறும். என்னது சுத்தமான பாஷைனா, ஜனங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுவாங்க சத்தியம். சத்தியம் தான் அந்த சுத்தமான பாஷை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு சுத்தமான பாஷை ஆக்கிடுவாரு அப்படிங்கும் போது, அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு எல்லாரும் என்ன பாஷை பேசுவாங்க, ஒரே பாஷை. எப்போ அந்த பாபேல் கோபுரத்துக்கு முன்னால ஒரே பாஷை பேசினாங்க இல்லைங்களா, அது மாதிரி மீண்டும் என்ன ஆயிடும் ராஜ்யத்துல அனாதத்து அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பாஷை இருக்கிறது நல்லதா கெட்டதா, நல்லா இருக்கா கெட்ட அசிங்கமா இருக்கா, நல்லா தான் இருக்கு இல்லைங்களா. எவ்வளோ எப்பயுமே தேவனுடைய திட்டத்தில் அந்த வெரைட்டி வந்து அழகு இல்லைங்களா, பல விஷயங்கள் அங்க வைக்கிறார். சோ எல்லா பாஷையும் வந்து எடுத்து போடப்பட்டு ஒரு பாஷை ஆகுங்கிறது தப்பு, மாறாக எல்லா பாஷையும் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த சுத்தமான பாஷை என்பது என்னன்னா, இன்னைக்கு ஜனங்கள் கிட்ட சத்தியம் என்பதே இல்லை. ஆனா ராஜ்யத்துல எல்லாரும் என்ன கற்றுக்கொள்வாங்க, சத்தியமே கற்றுக்கொள்வாங்க, சத்தியம்ங்கிற அந்த பாஷை. அதே சமயத்துல எல்லா பாஷையும் எப்படி சொல்லலாம், ஒரு வசனம் வாசிங்க, செப்பனையா 2:11 வாசிங்க. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை என்ன பண்ணுவாங்க, பணிந்து. இந்த ஸ்தானம் தங்கள் தங்கள் ஸ்தானம் என்னன்னா, ராஜ்யத்துல ஒவ்வொரு புறஜாதியானும் எந்த நிலைமையில எந்த தேசத்துல எந்த பாஷையில இருக்கிறாங்களோ அந்த நிலைமையில இருந்தே தேவனை என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்ளுவாங்க. சோ அந்த தனித்தன்மையெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, மாற்றி போட மாட்டாரு. மாறாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தீமை அசத்தியம் முற்றிலும் எடுத்து போடப்பட்டு சத்தியம் அங்க போதிக்க. சரி, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதை தொடர்ந்து நிறைவேறுகிற தேவனுடைய ராஜ்யம், அதுல சத்தியம் அறிவுக்குள்ள எல்லோரும் வருவதை இந்த வசனம் சொல்லுது. சரி, இப்ப நாம 21 மூப்பர் 21 ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனம், இது ஹாகாய் தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்டுச்சு. வசன வாசிங்க, ஹாமோ ஹாகாய் 2, இது நோட்ஸ்ல ஆமோஸ் இருக்கு இல்லைங்களா. ஆமா, ஹாகாய் 2:6-7 வாசிங்க. பாருங்க, நான் கொஞ்சம் வேகமா தான் போயிட்டேன், ஆனா நீங்க வசனம் எல்லாம் கவனிச்சிடணும்.
இந்த வசனம் கூட பாருங்க, அதாவது இந்த இரண்டாம் உலகத்தை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்துட்டு மூன்றாவது உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது பத்தி இந்த வசனம் பேசுது. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச நாளுக்குள்ள இன்னும் ஒரு தடவை நான் என்ன பண்ணுவேன், வானத்தை பூமிய சமுத்திரத்தை வெட்டாந்தரைய அசைய பண்ணுவேன். என்னன்னா, இந்த இரண்டாவது உலகத்தின் மீது வர நியாய தீர்ப்பு. வானம் எது குறிக்கணும், வானம் எதை குறிக்கணும், கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குறியோ? அது இரண்டாவது உலகத்துல யார் இருக்கா அந்த ஆவிக்குரிய அரசாட்சி? இல்ல, சாத்தானே இருக்கிறார். சோ சாத்தானுடைய அரசாட்சிய அசைய பண்ணுவார். நெக்ஸ்ட் பூமி, என்னன்னா கண்ணுக்கு தெரியற சாத்தானுடைய அரசாட்சி இருக்குது. சோ இதையும் தேவனே அசைய பண்ணிடுவார். புரியுதுங்களா? சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி, கண்ணுக்கு தெரியற அரசாட்சியை எடுத்து போடுவாரு. அப்புறம் சமுத்திரம் எதை குறிக்குது? சமுத்திரம் இல்லைங்களா? வசனம் ஏசாயால பாத்தீங்கன்னா 57:20 துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் போல இருக்கிறாங்க. சோ துன்மார்க்கர் தான் என்னன்னா கொந்தளிக்கும் கடல், சமுத்திரம் இல்லைங்களா? அன்சிவிலைஸ்டு மாசஸ் பாக்குறோம் இங்கிலீஷ்ல. சோ ஒரு ஒழுங்குக்கு ஒரு நாகரிகத்துக்கு உட்படாத ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் தான் சமுத்திரம் குறிக்குது. சோ அந்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. நெக்ஸ்ட் வெட்டாந்தரை பாருங்க, எல்லாம் அடையாளம் பைபிள்ல. வானம் பூமி, அது ஆவிக்குரிய சாத்தானுடைய அரசாட்சி, இது பூமிக்குரிய கண்ணுக்கு தெரிகிற சாத்தானுடைய அரசாட்சி. நியாய தீர்ப்பாரு, இது முடிவுக்கு கொண்டு வருவாரு. நெக்ஸ்ட் மனுக்குலத்தை பார்த்தா கொந்தளிக்கிற கடல், சமுத்திரம், ஒழுங்குக்கு உட்படாத துன்மார்க்கமான ஜனங்கள், அவங்களை கூட நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வருவார். வெட்டாந்தரை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பாருங்க, கடலோட ஒப்பிடும் போது தரை அமைதியா இருக்கா இல்லையா? அமைதியா அப்படின்னா இதுவும் ஜனங்களை தான் குறிக்குது, ஆனா ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டுட்டு இருக்கிற ஜனங்கள், சிவிலைஸ்டு மாசஸ். சோ இந்த எல்லா தரப்பின் மீதும் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு அங்க வந்து இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவருடைய ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கும். அதுல இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் அங்க இருக்கும் என்று அங்க நாம பாக்குறோம். சரி, இப்ப 22:30 இல்ல, ரொம்ப முக்கியம், இந்த வசனத்துல ஒரு கரெக்ஷன் இருக்குது. சோ அந்த மாதிரி நியாய தீர்ப்பு நடக்கும், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இல்லைங்களா? அது பட்டவர் வரக்கூடாது, விரும்பப்பட்டது வரும். ஏன்னா சகல ஜாதியும் இப்போ என்னதான் விரும்புறாங்கன்னா ஏதோ ஒரு சந்தோஷம், சமாதானம் வரணும் இல்லைங்களா? எல்லா உலக ஜனங்களும் இப்ப இருக்கிற மாதிரியே எடுத்துட்டா, இந்து, முஸ்லீம், தீவிரவாதி, நம்பிக்கை இல்லாதவர் எல்லாம் எடுத்தா எல்லாருக்கும் என்ன விரும்புறாங்கன்னா சிம்பிளா சொல்லுவாங்க, எப்ப நல்ல காலம் வரும். ஆனா அவங்களுக்கு தெரியாத அந்த நல்ல காலம் எதுலதான் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல தாங்கிறது தெரியாது. ஆனா பை இன்ஸ்டிங்க்ட் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவர் விடியல் விடியாதா, அவர் நல்ல காலம் வராதாங்கிறாங்க. அது அதன் மூலம் இன்டைரக்டா அவங்க என்னதான் விரும்புறாங்க, தேவனுடைய ராஜ்யம் தான் விரும்புறாங்க. ஏன்னா எல்லா ஜனங்களும் யாரும் விரும்புறது இல்ல, ஏசு கிறிஸ்துவ விரும்புறாங்களா இல்ல. ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the desire of all nations shall come more, desired வரா, விரும்பப்பட்டவர் இல்ல, விரும்பப்பட்டது வரும். தேவன் எல்லா சாத்தானுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய அரசாட்சி நியாய தீர்ப்பார், முடிவு கொண்டு வருவார், எல்லா ஜனங்களை நியாயம் தீர்ப்பாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் அங்க வரும், அது எல்லாருக்கும் சமாதானம் தரும். இப்ப 22:30 வாசிக்கலாம். இது சகரியா தீர்க்க தரிசி நூல பாக்குறோம், சகரியா 6:12-13 வசனம். ஆமா, இங்க ஒருத்தர் பத்தி பேசுது, அவரு கிளை, அவர் பேரு
அவரு சிங்காசனத்தின் மேல இருந்து ஆசாரியராகவும் இருந்து ஆளுகை செய்வார். யார் இந்த கிளை? இந்த கிளை பத்தி ஏசாயா 11:1 வாசிக்கிறோம். பாருங்க, இந்த கிளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அது குறிக்குது. ஆனா அவரு கிளை என்று சொல்லப்படுவது எந்த அர்த்தத்துல? நான் சகோதர சகோதரிகளே பாருங்க, அவர் இந்த பூமியில மனுஷனாக வருவார். அப்படி மனுஷனாக வந்து என்ன பண்ணுவார்? மனுக்குலத்தை மீட்டு மனுக்குலத்துக்கு அவரு ஜீவன் கொடுப்பார் என்று நாம் அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் அவரு அதுக்கு பின்னால நாம பார்த்தோம்னா அவரு அவருடைய ராஜ்யத்துல 2 ராஜாவாகவும் இருப்பாரு, ஆசாரியராகவும் அங்க இருப்பார். இதனுடைய வேலை என்ன? ராஜாவாகவும் இருக்கணும், ஆசாரியராகவும் இருக்கணும்னா என்ன வேலை அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, ராஜா என்பது அவர் ஜனங்களை ஆளுகை செய்வதுக்கு, ஆசாரியன் என்பது ஜனங்களை போதிச்சு வழி நடத்துவதும். சோ இந்த ரெண்டு ஸ்தானமும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துல அங்க செய்கிறவராக அங்க இருக்கிறார். ஆக்சுவலா இந்த விஷயம் கர்த்தர் இயேசு ராஜா அதே சமயத்துல ஆசாரியன் என்பது பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழல்ல இருக்குது. ஞாபகம் இருக்கா? ஆபிரகாம் ஒருத்தருக்கு தசம பாகம் கொடுத்தார் இல்லைங்களா? மெல்கிசேதேக், ரொம்ப ரகசியமான கேரக்டர் பைபிள்ல. அவர் யாரு எவரு ஒன்னும் தெரியாது, ஆனா ஆபிரகாமே அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஆமா, கொடுத்திருக்கிறார் அந்த தசம பாகம். சோ மெல்கிசேதேக் அவர் யாருன்னா, அவர் ஒரு ராஜா, அதே சமயத்துல அவர் ஒரு ஆசாரியன். அவர் யாருக்கு நீழல்னா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீழல். ஏன்னா கர்த்தராகிய இயேசு அவருடைய 1000 அரசாட்சியில ராஜா, அதே சமயத்துல ஜனங்களை போதிச்சு வழி நடத்துகிற ஆசாரியன். சரி, இதர ஆட்சியத்தை பத்தி பேசுறோம். தீர்க்க தரிசனம் 23:30 வரலாம். 23 தீர்க்க தரிசனம், இது மல்கியா தீர்க்க தரிசியின் மூலம் பேசினது. மல்கியா 3:17, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ தேவனுடைய சம்பத்து யாரு? அவங்கள சேர்ப்பார், அவங்கள தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல கடாட்சித்து சேர்ப்பார். சோ தேவன் பாருங்க, சம்பத்துனா என்ன தமிழ்ல? சம்பத்து, ஆஸ்தி, பொக்கிஷம் இல்லைங்களா, ஜுவல்ஸ். தேவனுடைய வெளியேறப்பட்ட கற்கள், அவருடைய பொக்கிஷம், அவருடைய சொத்து. இந்த பூமியில யார் அப்படியெல்லாம் பொதுவா சொல்லவே கூடாது. நீங்க 25 கேட்டுட்டீங்க. ஊழியர் செய்யறவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஊழியர்களே இல்ல இல்லைங்களா? யார் தேவனுடைய சம்பத்து? இதெல்லாம் இந்த வார்த்தை தெரியும் போது மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபை 144,000 பேர் தான். எத்தனையோ பேர் ஊழியர் செய்யறாங்க, கோடி கணக்குல. அவங்க எல்லாம் சம்பத்து கிடையாது, நிச்சயம் கிடையாது. தேவன் அவருடைய திட்டத்தில் அவருடைய குமாரனுடைய சரீரமா வரப்போறாங்க 144,000 பேரு. அவங்களையே ஜீவனுள்ள கற்கள் சொல்றாரு, அவங்களையே சம்பத்து சொல்றாரு, அவருடைய சொத்து சொல்றாரு. சோ அவங்கள் அந்த அவங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். 144,000 பேரு மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சபை என்று நாம் அங்க பாக்குறோம். சோ அந்த சபையை தேவன் கூட்டி சேர்க்கறது பத்தி இங்க மல்கியா அங்க பேசுறார். ஆனா என்ன சொல்றாருன்னா, தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல அவங்கள கடாட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த சபை நிறைவடைவாங்க மகா உபத்திரம் இந்த பூமியில ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால். அப்படின்னா சபைக்கு மகா உபத்திரவத்துல எந்த பங்கும் கிடையாது. சபை அந்த மகா உபத்திரவத்துக்கு கொஞ்சம் முன்னால தேவனால சேர்த்து கொள்ளப்படுவாங்க. சோ அதுதான் கடாட்சிக்கிறது பத்தி அங்க சொல்லுது. சோ இது வசனம் லூக்கா 21:36 வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அதுல மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற அந்த சபை அந்த மகா உபத்திரம் பூமியின் மீது வருவதற்கு கொஞ்சம் முன்னால அங்க தேவனிடத்துல சேர்த்து கொள்ளப்படுறாங்க. பாருங்க சாட்ல சுவிசேஷிதம். கர்த்தர் இயேசு ஆரம்பிச்சு வைக்கிறார், அவருடைய அடிச்சுவடுகள் பின்பற்றி 144,000 2000 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. அவங்களுடைய அறுவடை இந்த யுகத்தின் முடிவுல இருக்குது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி கிட்டத்தட்ட அடுத்த கிளாஸ் 3 அறுவடைகள், அதை பத்தி பேசுவோம். ஆனா அந்த சமயத்துல மகா உபத்திரம் பூமியின் மீது வருது, அதுக்கு முன்னாடி சபை அங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சோ இது கர்த்தர் இயேசு அவருடைய சபை அவரோடு சேர்க்கப்படுறத பத்தி பேசுற அருமையான பிரச்சனை பகுதி. இப்ப நாம பாடத்தினுடைய கடைசி மூப்பரு கடைசி தீர்க்கதரிசிக்கு வரலாம். தீர்க்க தரிசனம் பாருங்க, எத்தனை தீர்க்க தரிசனம் பார்த்தாச்சு, மல்கியா வரைக்கும் பார்த்தாச்சு, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் முடிஞ்சாச்சு. ஆனா இன்னும் நமக்கு எத்தனை தீர்க்க தரிசனம் வேணும்? ஒண்ணு வேணும், 24. 24வது தீர்க்க தரிசனம் யாரு கொண்டு தேவன் உரைக்கிறார்னா, தேவனுடைய கடைசி தீர்க்க தரிசி. வெரி குட். யோவான் ஸ்நானகன் கர்த்தர் இயேசுக்கு முன்னால வந்து கர்த்தர் இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வாசிங்க யோவான் 1:29. பாத்தீங்களா, யோவான் செய்த ஊழியத்துல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஒரு வாசனை பாருங்க, கர்த்தர் இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதே யாருதான் பாருங்க, யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ இந்த வார்த்தை கடைசி தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் மூலம் அங்க அருளப்பட்டுச்சு. என்னது, கர்த்தர் இயேசு தான் ஆதாம் மற்றும் அவருடைய மனுக்குலத்துக்கு விலைக்கிரயமா தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மரணம் மற்றும் பாவத்தில இருந்து விடுவிப்பார், விடுவிச்சு ஜீவனுக்கு ஏதுவார ஒரு புதிய நம்பிக்கைய உலகத்துக்கு அவர் அங்க தருவார் என்கிற விஷயத்த அங்க தீர்க்க தரிசனமாக யோவான் அங்க கொடுத்தார். நல்லா தெரியும் இது தீர்க்க தரிசனம் ஒரு பாதி நிறைவேறுக்கு கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுத்துட்டார். ஆனா அந்த ஜீவன் கொடுத்தது உலகத்துக்கு மீட்பாக 1000 அரசாட்சியில அங்க நிறைவேறும். சகோதரர்கள், 24 தீர்க்க தரிசனங்களும் தான் நம்ம ஆழ்ந்து பார்க்கும் போது தேவனுடைய தீர்க்க தரிசனங்களின் மூலம் உலக தோற்றத்துக்கு முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில தேவனுடைய ராஜ்யத்துல ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டதும் ராஜ்யத்துல நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களுமாக இருக்கு. இந்த தீர்க்க தரிசனங்களே அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள்ல வெண்வஸ்திரம் தரிச்சு பொற்கிரீடம் அணிஞ்சு உட்கார்ந்திருக்கிற மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய அதிகாரம் பெற்று அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளினால வெளியாக்கப்பட்டு நிறைவேறும் போது தேவனுக்கு நித்திய மகிமையை ஏற்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இந்த 24 தீர்க்க தரிசனங்களே. சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு 1.5 பேஜ் இருக்குது, அதை நீங்க வீட்டுல உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்க அது படிக்கலாம், படிச்சு புரிஞ்சு கொள்ளலாம். சோ வெளிப்படுத்தின விசேஷம் 4:4, 24 மூப்பர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி உலக தோற்றத்துக்கு முன் உரைக்கப்பட்ட 24 தீர்க்க தரிசனங்கள் என்பது இதுதான். இதை நாங்க பார்த்திருக்கிறோம், தேவன் கிருபை செய்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, பழைய கிளாஸ்ல இருந்து கேள்விகள் கேட்டா எதுவுமே வரல, எனக்கு கொஞ்சம் வருத்தம் அது. ஏன்னா இது சத்தியம், நீங்க கொஞ்சம் கவனம் எடுங்க, இது ஏதோ நடக்கல இந்த கிளாஸ். தேவனுடைய பெரிய அன்பு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல புரியும், நீங்க பயன்படுத்துங்க. அடுத்த வாரம் முக்கியமான ஒரு கிளாஸ், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற 3 அறுவடைகள், வேதத்தின் 3 அறுவடைகள் என்ற தலைப்புல நமக்கு கிளாஸ் நடக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. தேவன் தாமே உங்களை சத்தியத்துல மேன்மேலும் வழிநடப்பாராக. அமேன்.